ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு பாயிரம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
இப்பொழுது இரண்டு செய்திகள் இங்கே நினைவுபடுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய அழைப்பதில். ஒன்று அவையடக்கம், இன்னொன்று திருமலை சிறப்பு. இதை பற்றி வரவேற்பை வழங்கிய நம்முடைய அன்பரும் ஒரு கருத்து சொன்னார்கள். ஏன் அவையடக்கம் என்ற ஒன்று இருக்கிறது என்று. ஒரு காலையிலே அவர் சொன்னது போல, எல்லாம் பெருமானுடைய திருவழிச்சியிலே தவிர இந்த ஆன்மாவினுடைய தனிப்புலமையோ தனித்திறமையோ எதுவும் இல்லை, தனக்கென்று ஒன்றுமில்லை என்ற வகையில் தான் அதை ஏற்றார். அது மட்டுமல்ல, தமக்கு முன்னே படித்திருந்த பெரியவர்களை பெரியவர்கள் என்று கருதினார்கள். ஆகவேதான் அவருடைய அனுமதியோடு கூட, அவருடைய ஆசையோடு கூட, அவர்கள் சிலர் சொன்னால் சில திருத்தங்கள் சொன்னால் திருத்தங்களோடு ஏற்றுக்கொண்டு இப்படி எல்லாம் செய்வதற்கு வாய்ப்பாக அந்த அவையடக்கம் அமைந்திருந்தது ஒரு காலையில். அது காலப்போக்கிலே மாறுபட்டு இப்பொழுது அவையடக்கம் என்பதே இல்லாமல் போயிட்டு, பேசுகின்ற பொழுது கூட அந்த பழங்காலத்தில் இருக்கிற அன்னத்தை ஓமை சொல்லி அந்த அன்னம் பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தாலும் அந்த தண்ணீரை விடுத்து பாலை மட்டும் அருந்தும். அது போல நான் சொல்லுகின்ற குற்றம் குறையும் இருந்தாலும் அந்த குற்றம் குறைகளை நீக்கி நான் சொல்லுகிற நல்லவற்றை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்ற ஒரு முன்னுரை ஒன்று போடுவார். அதுவும் இப்ப காலப்போக்கில் இல்லாமல் போய் இப்ப நூல் எழுதுகின்றவர்களும் அந்த அவையடக்கத்தை தவிர்த்தார்கள், பேச்சாளர்களும் அந்த அவையடக்கத்தை தவிர்த்துவிட்டார்கள். காரணம், எல்லாரும் எல்லாம் வல்லுநர் தான் என்ற ஒரு நிலைமை வந்துவிட்டது. ஆனாலும் அந்த மரபு என்ன என்பதை சொல்லுகின்ற பொழுது, திருவருள் தான் நமக்கு மேலானதை தவிர நம்ம உயிருக்கு இருக்கிற சிறுமி தான். எந்த வகையிலும் அந்த சிறுமியுடைய உயிர் இந்த ஒரு பெரிய காரியத்தை செய்கின்ற பொழுது தவறு நேரக்கூடியது இயற்கை. அது நேருகின்ற பொழுது மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்ற மரபு இருக்கிறது. அது ரொம்ப நல்ல மரபு. பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமி அணியுமாம் தன்னை வியந்து என்று திருவள்ளுவர் சொல்வார். பெருமை என்றும் பணி, சிறுமி என்றும் தன்னை வியந்து அணியும் என்றெல்லாம் ரொம்ப அருமையாக சொன்னார். ஆகவே அந்த பெருமைக்கு இலக்கணமே பணியுமாம் என்றும் பெருமை என்பதை பார்க்கிறோம். அந்த வகையில் எல்லாம் அவையடக்கம் மிக இனிமையாகத்தான் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். இருந்தாலும் இப்பொழுது அவையடத்திற்கு வேறு விதமான உரை வைத்துக் கொள்றோம். அவையடக்கம் என்பது இரண்டு பொருள் தருகிறது. அவைக்கு தான் அடங்குதல், அவையை தான் அடக்குதல் என்று இப்படி வந்துட்டு. இந்த பின்னால சொல்லுவது அவையடக்கம் அல்ல, ஆனா இப்ப சொல்லுகிற முறையில் அப்படி வந்தது. அவையை தான் அடக்குதல், இன்னொன்று அவைக்கு தான் அடங்குதல். நமக்கு முன்னேறிந்த பெரியவர்கள் எல்லாம் அவைக்கு தான் அடங்கி செய்தார்கள், இப்பொழுது அவையை அடக்கி வந்து விட்டார்கள். இப்படி ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது. ஆனாலும் அது முறையாகாதுதான் என்பதை நினைவு கூர்ந்து, நம்முடைய பெரியவர்களிலே ரொம்ப அருமையாக பெரிய கவிச்சக்கரவர்த்தியாக விளங்கியவர்களும் சரி, மற்ற ஆசிரியர்களும் சரி அவற்றை எடுத்தார்கள். ஆனா அந்த அவையடக்கம் இப்ப திருக்குறள் போன்ற நூலுக்கெல்லாம் இல்லைதான், நீதி நூலுக்கெல்லாம் இல்லை. அந்த கருத்தை முதல் எண்ணிய பெருமை சுவாமிகளுக்கும். அது போல இந்த அவையடக்கத்தை வருகின்ற பொழுது இந்த வரவேற்பு சொன்னதுனால கொஞ்சம் சொன்ன நினைத்த வேற ஒன்றும் இல்லை. நம்முடைய சேக்கடா பெருமான் அவையடக்கம் சொல்கிறார். இதற்கு முன்னே நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை ஓரளவு நினைவு கூற வேண்டும். நான்கு பாடல்கள் தான் நமக்கு இதற்கு முன்னே அமைந்திருக்கின்றன. முன்னே நாம் நினைவு கூற முடிந்தது ஒன்று, நடராஜ பெருமானுக்கு வணக்கம் கூறுவது. அது முதல் இரண்டு பாடல்கள், முதல் இரண்டு பாடல்கள். அடுத்த மூன்றாவது பாடலிலே மூத்த பிள்ளையாராக இருக்கிற விநாயகருக்கு வணக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மூன்றாவது பாடல். நான்காவது பாடல் இந்த திருக்கூட்டம், இந்த அது தனிச்சிறப்பு இவருக்கு. இந்த நூலை கேட்கின்ற அவை புனிதர் பேரவை, இந்த புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்வதாக என்று கேட்கின்ற அவைக்கு வாழ்த்து கூறி முடித்தார். இப்படியான ஒரு அமைப்பிலே இதுவரை நாம் செய்ய நினைவு கொண்ட செய்தி நான்கு தான். அது சுருக்கின கடவுள் வணக்கம் ஒண்ணு, அவையை வாழ்த்துதல் ஒண்ணு, ஆகிய இரண்டு செய்தி தான் அப்படி அமைத்து விடலாம். இந்த இரு செய்திகளுக்கு பிறையே நமக்கு அவையடக்கம் கூறுகிறார் கேட்கிறார். ரொம்ப அருமையான அமைப்பு உடையது. அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலாடியார் புகழ் கூறுகேன் அப்படின்னு. நான் எடுத்துக்கொண்ட அறிவருடைய அறிவல் எப்படிப்பட்டவன் கேட்டா, அளவிலாத பெருமை உடையவர்கள். ஆகவே ஒரு எல்லைக்குட்பட்ட பெருமை உடையவர்கள் எல்லாம், எல்லைக்கு அப்பாற்பட்ட பெருமை உடையவர்கள் என்று சொன்னார். இந்த பெருமை பெருமைங்கிறது இருக்குதே, இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. ரொம்ப பெருமை என்று சொல்லும்போது அவர் ரொம்ப பெரியவர், பெருமை உடையவர் சொல்றோம். இந்த பெருமை என்பதற்கு அடிப்படையான நிலைக்களம் என்ன, எந்த ஒன்றினால் பெருமை வரும் என்று எண்ணணும். அப்பதான் அந்த அளவிலாத பெருமையை நாம் எண்ண முடியும். அதே நம்முடைய அருமையாக திருக்குறள் எண்ணியிருக்கிறது. அவருடைய அந்த 133 அதிகாரங்களிலே பெருமை என்றே ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த பெருமை எண்ணுகின்ற பொழுது நான் அடிக்கடி சொல்வது போல, ஒரே எழுத வந்த பரிமேலகர் மிக அழகாக பின்வருகின்ற கருத்துக்களை தொகுத்து எண்ணியிருக்கிறார். அது அவருடைய அந்த அறிஞர் பெருமையின் அதிகாரம் முழுதும் 10 குரலிலும் எதனால் பெருமை வருகிறது என்பதை தொகுத்து முன்னே முடித்திருக்கிறார். அது அந்த அவருக்கு இருக்கிற அந்த ஏற்றம் பெருமை பெருமைங்கிறம் பெருமை எப்படி வரும் இதெல்லாம் திருவள்ளுவர் சொன்னதுதான். ஆனா தொகுத்து சொன்ன பெருமை நமக்கு பரிமையில உண்டு, அவ்வளவுதான். தொகுத்து சொன்னதுதான் எதனால் வரும், எல்லாரிடத்திலும் பணிவா இருக்கணும், பணிவா இருக்கணும், அது பெருமைக்குரிய இலக்கணங்களில் ஒன்று அப்படின்னு எல்லாரிடத்திலும். ஒரு அன்ப பெரியவர் கூட உண்டு, அவர் சின்ன பையனை கூட வாங்கன்னு தான் சொல்லுவார். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க என்று சொல்லுவார். ஒரு நாள் அளந்து பேசுறது இல்லை. ஏன்னு அவர் அந்த பையனே ஒன்று வருத்தவர், ஐயா எல்லாம் நீங்க வாங்கன்னு சொல்லக்கூடாது, என்னை வான்னு சொல்லணும், வாடான்னு சொல்லணும். இல்ல தம்பி நீங்க இருங்க, பேசாம இருங்க, நீங்க இருங்க, நீங்க இருங்க என்றே சொல்லுவார். ஆகவே எல்லாரிடத்திலும் பணிவுடையனாக இருப்பது இருக்கிறதே, அது பெருமைக்குரிய அடித்தளம் ஒன்று. சரி, அடுத்தது என்ன, எது எடுத்தாலும் தான் தான் என்று தன்முனைப்பு கூடாது, தன்முனைப்பு கூடாது. ஐயா இந்த ஒரு கோவிலுக்கு சிலர் நல்ல அருமையாக தொண்டு செய்திருப்பாங்க, ஐயா அந்த ஊருக்கு திருக்கோவில் உடமுடுக்கானது இவங்களாலதான், இந்த ஊருக்கு மின்விளக்கு வந்தது இவங்களாலதான், இது ரொம்ப ஊராட்சியா இருந்தது அதை வளர்த்து இப்பொழுது பேரூராட்சியா கொண்டு வந்தது இவர்கள்தான், பேருந்தே கிடையாது இவர்களால்தான் பேர் வந்தது, பள்ளி கிடையாது பள்ளிக்கூடம் வந்தது என்று இப்படி எல்லா பெருமைக்குரியவர்களா இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்லணும், உண்மையில சொல்லணும், வெறும் வாய் சொல்லக்கூடாது. உண்மையில இந்த வெறும் வாய் சொல்றது நடிப்பினால சொல்லிவிடலாம், அந்த உள்ளத்தோடு பட்டு சொல்வது அந்த அறச்சிந்தனை இருந்தாதான் முடியும், இல்லைன்னா முடியாது. என்னமோ அவங்க சொல்றாங்க, நானா செய்யறேன், ஊரவர்கள் எல்லாம் முன்னே நின்னாங்க, அதுல நான் ஒருவனா இருந்தேன், அவ்வளவுதானுங்க, எல்லாம் ஊரார் செய்த பெருமை என்று அந்த சொல் அடித்தளத்திலிருந்து வரணும். அது தருக்கில்லாமல் இருப்பது, கர்வம் இல்லாமல் இருப்பது, இந்த ஒன்று இருந்தால் பெருமை வரும். ரெண்டு, மூன்றாவது என்னென்ன, மூன்றாவது இது கொஞ்சம் அருமையானது, அது ரெண்டும் இல்லாமல் இருக்கணும். இப்ப நம்ம சொல்ல போறது வேண்டி செய்ய வேண்டியதா இருக்கு, அது ரெண்டும் தவிர்க்க வேண்டியது, இது ஒன்றும் கொள்ள வேண்டியது என்னென்ன, கொஞ்சம் ஏனையோரை விட நம்முடைய பணி சிறப்பான பணியா இருக்கணும். எந்த ஒன்றை கொடுத்தாலும் ஒரு ஆசிரியரா கொடுத்தோம் அப்படின்னு சொன்ன நான் அடிக்கடி சொல்லுவது இந்த 16 வகுப்பு தான் எடுக்கிறோம் என்று சொல்றோம். என்ன இப்ப 2 வகுப்பு சேர்த்து எடுத்தா என்ன போயிடுது, என்ன தலையா போடும், தொண்டையா போடுது. அதனால அவர் ஒருத்தர் மெடிக்கல் லீவ் போட்டிருப்பார், யாயம்பா பாடம் கொஞ்சம் முடியாம இருக்கு, பரவாயில்லையா நான் பாத்துக்கிறேன், போ நல்ல உடம்ப காத்து என்று சொல்லிட்டு என்ன போயிட்டு. அது போல அப்படி எடுத்துக்கொண்ட அந்த செய்தியும் இப்ப அதே செய்தியை ஒரு திருக்குள்ள ஒருத்தர் சொன்னார்னா நல்ல உடன்று பல நூலையும் படித்து செம்மையாக இதை 40 பேர் உள்ளத்திலும் சென்று தைக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு சொல்லுவதற்கு பாருங்க, அது மாதிரி இருக்கு. ஆகவே உடனே என்ன செய்வோம், அவருக்கு ஒரு 20 ஆண்டு இப்படி வேலை செய்தாருன்னா சார் அவர்கிட்ட கொடுத்த ஒரு பணி ஒரு தனி முத்திரை பெற்றிருக்கும் என்று சொல்றோம். அது போல் செய்யணும் எந்த பணியா இருந்தாலும், அந்த பணியை கூட இவரன்றி வேறு பிறர் செய்திருந்தால் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது என்ற முறையில கொண்டு வந்துருவோம். அப்படி இருந்தால் அந்த பெருமை வரும். அப்ப இது வந்து இந்த மூன்றாவது சொன்னது எப்படி சொல்லணும்னு கேட்டா, அவர் சொல்லால் சொன்ன செயற்கு அரிய செய்தல், இப்ப நாம் செய்ய வேண்டிய பணியை ரொம்ப அருமையாக உயர்ந்ததாக தரத்தில் மிகச் சிறந்ததாக செய்வதற்குதே அது இருந்தா பெருமை வரும். இவ்வளவுதான் சார், ஒருவனுக்கு பெருமை வரணும்னா இந்த மூன்று, ஒன்று என்ன எல்லாரிடத்திலும் பணிவா இருக்கணும், இன்னொன்று என்ன தன்னுடைய தன்முனைப்பு இருக்கக்கூடாது, மூன்றாவது என்ன எந்த செயலையும் பிறர் செய்வதை விட ஒரு தனி இலச்சனை தனி முத்திரை வைத்த மாதிரி செய்யணும், செய்துட்டால் பெருமை வரும் என்று எழுதினா தனிமையில் எங்க பெருமைங்கிற அதிகாரத்துல யார் சொத்து, திருவள்ளுவர் சொத்து தான், பருமாறினது இவர் வேற ஒண்ணு எடுத்து பருமாறது இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய தனிக்கலை. நீங்க கல்யாணங்கள மற்ற இடங்களில் கூட பாருங்க, எல்லாம் நீங்க செய்திருந்தா மட்டும் போதாது, பருமாறவங்களை பொறுத்துதான் அந்த சாப்பாடு அது உயர்வு தாவல பெறும், எது வேணுமோ அது தொழுன்னு வைக்கிறது, எது வேணாமோ கொட்டுறது, இதுல என்ன பண்றது, நீ இலைய பார்த்து பருமாறணும், இலைய பார்த்து யார் யாருக்கு எது எது விருப்பமா இருக்கோ அது முன்னே போடுது, வறுவல் ஒருத்தர் முன்னே சாப்பிட்டாருன்னா கொஞ்சம் வறுவல் பிடிக்க மாட்டிருக்குன்னு சொல்லி ரெண்டு வறுவல் வைக்கலாம். அது போல இலைய பார்த்து அந்த பருமாறுவல் தான் இருக்குது. அது போல இப்ப இங்க திருக்குறள் 10 குரல் ரொம்ப அருமையாக வைத்திருக்கிறார், ஆனா அதை எடுத்து பருமாறியது இவருடைய அருமை. எங்க இப்ப ஒன்னே கேட்கலாம், ஒரு பையன், ஐயா இந்த 3 நாள் தான் பெருமை வருகிறது என்கிறீர்கள், அந்த 3 நாள் பெருமை வருகிறது என்பது எப்படி தெரியும், யார் சொன்னான், எங்கள் நூலாசிரியராக இருக்கிற திருவள்ளுவரே சொன்னான், எங்கே சொன்னார், பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை அணியுமாம் தன்மை என்று. பெருமை பெருமை என்பது எப்படி இருக்கும்னு கேட்டா எல்லாரிடத்திலும் மிக சாதாரணத்துல கூட வாருங்கள், மென்மையாகவே சொல்லி மென்மையாகவே பேசி நல்ல மதிப்பு கொடுப்பதற்குதே, அது பணிவிருந்தால் பெருமை வரும். இது ஒரு குறள். இன்னொன்று அதிலேயே தந்ததற்குள்ளே கூட ஒன்று இருக்குது, என்னது? பெருமை என்ன செய்யும்னாரு, தன்னை வியந்து அணியமாம். தன்னைக்கு என்ன, எந்த ஒரு செயலையும் நான் தான் நான் தான் என்னாலதான் முடிஞ்சது என்று சொல்றதற்கு அந்த தருக்கு இருக்குதே, அந்த தருக்கு இருந்தா பெருமை தான் வரும். அப்போ பெருமை என்பது பணிவுடைய நாதல், இன்னொன்று தருக்கின்றி இருத்த தருக்கின்றி இருக்க. சரி, இன்னொன்று என்னன்னாரு, பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல், அதாவது செயற்கரிய செய்தல். பெருமையுடையவர் பெருமையுடைய என்ன செய்வாங்கன்னாரு, பிறரால் செய்தற்கு அருமையானவற்றை செய்துவார்கள். பெருமை உடையவர் ஆற்றுவார் எதனை, ஆற்றின் அருமை உடைய செயல். அப்ப செய்தற்கு அரியவற்றை செய்த இன்னொன்னு கூட இருக்கு, என்னன்னர் சிலருடைய குற்றத்தை எந்த நேரத்திலும் எந்த காரணத்தை முன்னிட்டும் கொஞ்சம் கூட சொல்லக்கூடாது, பிறர் குற்றம் கூறாமை. அது திருவள்ளுவர் சொன்னது, அற்றம் மறைக்கும் பெருமை. பிறருடைய குற்றங்கள் இருந்ததுன்னா கூட எதுன்னு சரி, அதோடைய இயல்பு பல பல பேர் பல பேர் இருக்கலாம், அப்படி எல்லாம் ஒரே மாதிரி அஞ்சு பேர்ல சேர்ந்திருக்கா சரி தள்ளுங்க அப்படின்னு அழைச்சிட்டு போடுவாங்க சில பேர். இன்னும் சில பேர் ருசியா, அப்புறம் எனக்கு இதெல்லாம் தெரியாதுங்களே ருசி, அது கூட அற்றம் மறைக்கும் பெருமை. பிறருடைய குற்றத்தை மறைக்கல்னா அதை இருக்கிற மறைச்சு நம்ம வந்து இதை அவங்களுக்கு வந்து தீமை நன்மை சேர்க்கறதுக்கு அல்ல, நம்ம காதுல போடாம இருக்கிறது நமக்கு தெரியாம இருக்கிறது அதான் மறைக்குங்கிறது, அது அற்றம் மறைக்கும் பெருமை. ஆனால் பெருமையோ குற்றமையே கூறிவிடும், சில செய்த குற்றங்களையும் சொல்லுவாங்க. இந்த வகையில் தான் பெருமை என்ற ஒன்று வரும். அப்போ எல்லாம் திருவள்ளுவர் சொன்னது அற்றமறைக்கும் பெருமை, பெருமையுடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமையுடைய செயல், பணியுமாம் என்றும் பெருமை, பெருமை அணியுமாம் தன்னை என்று எல்லாம் திருவள்ளுவர் சொன்னது. அதை வாங்கி அந்த அதிகாரத்துல பெருமையாவது என்ன, சிலர் குற்றம் கூறாமை, யாருக்கும் பணிவுடையராய் இருத்தல், செயற்க அறிய செய்தல், தருக்கின்றி இருத்தல் என்று எழுதினர். இந்த நான்கு திருவிழா சொன்னதே அது அப்படியே புரிந்து. ஆகவே இப்ப பெருமை பெருமைக்கு இலக்கணம் இந்த நான்கு தான். இப்பொழுது நாம் இந்த சேக்கடார் பெரியபிராமத்தில் கூறப்படுகின்ற பெரியவர்களை பார்ப்போம். அளவிலாத பெருமையர் ஆகிய, அளவற்ற பெருமையுடையவர்களா. இந்த கண்ணோட்டத்தில் வைத்துக் கொண்டு ஒருத்தன் எண்ணினானால் அளவிலாத பெருமை என்ற எழுத்தான 63 நாயன்மாரிடத்திலும் தருக்கு என்பதே இல்லை, கர்வம் இருந்ததா இல்லவே இல்லை. இதை வைத்துக் கொண்டே நீங்க ஒரு நாள் பேசலாம். குங்குளிய கலையர் திருப்பனந்தால் சென்றார். சென்ற பொழுது திருமேனி வளைந்திருந்தது, சிவபெருமானுடைய திருமேனி. அதை அந்த அரசன் தன்னுடைய சேனை மற்றவற்றை எல்லாம் வைத்துக் கொண்டு எப்படியா திருமேனியை அந்த வன்மையினால் நிறுத்தி விடலாம் நிறுத்தி விடலாம் நிறுத்திட்டான். திருக்கிற ஊர்ல இருந்து இவர் போகிறார் திருப்பனந்தாளுக்கு. ஐயோ எத்தனையோ நாள் இந்த மாதிரி யானையும் குதிரையும் போட்டு இழுக்குதே, திருமேனி இழுக்குதே, இழுக்க கூடாதே, பெருமானுடைய திருமேனியை கைத்த கட்டியா நிமிக்கிறது. ஆனாலும் அவனுடைய அன்பினால செய்யறான், அதையும் தடுக்கல. என்ன செய்தார், அந்த கயிற்றுல தான் ஒரு கயிற்று தன் கழுத்துல கட்டிக்கிட்டு இழுத்தாராம். இழுக்கும் போது என்ன செய்தார், இப்ப இவ்வளவு யானைகளும் குதிரைகளும் செய்ய முடியாத பணியை இதோ நான் செய்கிறேன் என்ற எண்ணத்தோடு செய்யல. செஞ்சாது நிமிரம் நிமிராது அவர் மூலிய கலைய நாயனார் ஆகவும் மாட்டார். என்ன சொன்னார், யானும் இது பெற வேண்டும் என்று. பாவம் இந்த யானைகளும் இந்த குதிரைகளும் இந்த காலாட்களும் எத்தனையோ நாட்கள் இந்த திருமேனியை இழுத்து 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 இழைச்சிட்டாங்க. அந்த இழைப்பை அறியேனும் பெறணுங்கிறது, அந்த இழைப்பை பெறணுமே தவிர பிறர் குற்ற நோயை அந்த நோயோடு சேர்ந்து நாமும் நோய்வாய்ப்படணுமே தவிர நான் இதை நிமித்தி விடுவேன் என்று சொல்லல. என்ன சொல்ல, இதற்கு அவர் யார் என்பது தெரியணும். அருமையா குங்குளிய தூபத்தை போட்டு வறுமை வந்து ரொம்ப கடுமையான வறுமை வந்து தன்னுடைய பிள்ளைகளும் தனக்கும் சாப்பாடு இல்லாமையினாலே தம் மனைவி தாலியை கொடுத்து இதையாவது கொடுத்து எதுன்னு கொஞ்சம் அரிசி வாங்கிட்டு வாங்க, பாவம் இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு வாரம் ஆச்சு, சுற்றத்தாரெல்லாம் கஷ்டப்படுறாங்க, நீங்களும் கடினப்படுறீங்க நானும் கடினப்படுறேன்னு சொல்லி கொடுத்து அந்த தாலியை வாங்கி கொண்டு போனவர் எதிரில் ஒரு பெரிய குங்குளிய மூட்டை வந்தது. என்னன்னார், இது புதுமையானது அருமையான குங்குளிங்க, நல்ல தனித்தன்மையா இருக்கும், ஒன்னும் கலப்படமெல்லாம் இல்லாதனர். ஆடார் ஆடா இந்த தாலியை கையில கொடுத்து அது குங்குளியத்தை வாங்கிட்டு போட்டார். வாங்கி போய் கோயில் அருமையா செஞ்சுட்டு இருக்கு, வரலாறு இல்லாத தெரிஞ்சதுதான். தெரிஞ்ச அந்த அம்மா என்னன்னு கேட்டா, இங்க தாலி எடுத்துட்டு போனாங்க நிச்சயமா வந்து ஐயா அரிசி அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரும், அது கூட பிள்ளை எல்லாம் என்ன பண்ணும், ஒளி ஒளியில காட்டினா பிள்ளை எல்லாம் என்ன பண்ணும், எங்க அம்மா அப்பா போனாங்க வந்துருவாரோ ராஜா வந்துருவாருப்பா, நீ பாரு உனக்கு நிறைய காய்கறி எல்லாம் வச்சு சாம்பார் எல்லாம் வச்சு உனக்கு சாதம் போடுறேன் சொன்னேன். சாரிம்மா ஒரு 10 நிமிஷம் போச்சு, இன்னொரு பிள்ளை எங்க அம்மா காணா அப்பாவே வந்துருவாங்க ராஜா, நீ பாரு உனக்கு பாயசம் வச்சு வடையெல்லாம் வச்சு போடுறேன் அப்படின்னு இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கணும் பாவம். ஆனால் அந்த திருமேனி கோயில்ல போய் அருமையா கூலிட்டு போட்டு போட்டு அப்படியே ராத்திரியில அயர்ந்துட்டு. இப்ப யாரு கவலை? பெருமானு கவலை. ஒரு குடும்பம் தனக்கே இது மாதிரி நறுமண பொருளை தூவி ஆனா வறுமையுட்டு இருக்குது. தாலியை கூட இந்த பெரிய பெரிய புண்ணியமான இப்படி செய்து தடுத்து விட்டு உடனே அருமையாக அந்த வீட்டை மூன்று மாடி நான்கு மாடியாக ஆக்கி நிறைய நெல் முதலிய பொருள்களை எல்லாம் உளவாக்கி அதே நேரத்துல அந்த பெண்ணும் சமையல் செய்யும்படியாக செய்து இவர் எழுப்புகிறார். கோயில படுத்திருக்கிற கூலிய கலையர எழுந்திருப்பா எழுந்திரி அப்படின்னா என்னன்னு பொக்கி பக்கம் முழிக்குது. ஆமா குங்குளியும் போடாம விட்டுட்டு இருக்கு, குளிச்சுட்டு வந்து போடுறேன்னு. குங்குளியம் எல்லாம் அப்புறம் போடலாம், வீட்டுல பாலோடு சாதம் இருக்கு, அதை போய் சாப்பிட்டு வந்து அப்புறம் போடுங்க. பாலின் அடிசில் உண்டு பருவரல் ஒழிக என்றார். பால் சாதம் சாப்பிடு, ஏன்னா ரொம்ப நாள பட்டினி. திடீர்னு சாம்பார் எல்லாம் சாப்பிடக்கூடாது, திடீர்னு ரசம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால பால் சாதம் சாப்பிடுறா ராஜா போயிட்டு வந்தாரு. உள்ள போனா அங்க போனா பார்த்தா வீடே தெரியல, பெரிய வீடா இருக்கு. வீட்டுல இருந்து வாங்க வாங்குங்கிறாரு, பிள்ளைகள்லாம் வாங்குங்கிறது. ரொம்ப அருமையா பால் சாதம் சாப்பிட்டார். அப்படிப்பட்ட இறைவனுடைய திருவருள் கைகூடிய குங்குளிய கலையர் தான் திருப்பனந்தாள் வரும்போது என்ன செய்யலாம், இறைவனே பால் சாதம் சாப்பிட செய்யிருக்கிறான், தன்னுடைய வீட்டை மூணு மாடி ஆக்கியிருக்கிறான், அதனால இங்க வந்து என்ன செய்யலாம், யானை என்ன தான் ஆகட்டுங்கப்பா, திருமணி ஏற்ற நான் இருக்கிறேன் என்று சொல்லி கயிற்றை கூட்டி இருந்தால் அவர் பெரியவர் ஆகார், நாயன்மாரும் ஆகார். என்ன சொன்னார், யானும் யூ இழை புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்று. இவ்வளவு சேனைகளும் இவ்வளவு யானைகளும் பற்ற அந்த துன்பத்தை அடியேனும் பெற்று பார்க்கிறேன் என்று சொல்லி மாணவன் கயிறு பூட்டி கைத்த கழுத்துல போட்டு கழுத்தினால் வருந்தலுற்றார். ஆதலால் தான் அந்த சருக்கு சிறிதுமில்லாமல் இருக்கிற பெருமை உடையவர். அப்படிப்பட்ட அறிவுள்ள தான் 63 பேர். அளவிலாத பெருமையர் ஆகியே என்று சொல்லி இன்னும் பல அறிவுள்ள செயற்கு அறிய செய்தெல்லாம் உண்டு. செயற்கு அறிய செய்தார் ஞானசம்பந்தர். அருமையா என்னைக்கோ இருந்த ஒரு தனக்கும் ஒரு பெண்ணை ஒரு சிவனியை சீட்டியார் வைத்திருக்க அந்த பெண் பாம்பினால் இறந்துபட சரி பரவாயில்ல ஒரு அறிவருக்கு வைத்து விட்டோம் என்று சொல்லி அந்த எலும்பையாவது குடத்தில் போட்டு வைப்போம் என்று போக ஆறாவது தலையாத்திரையாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தொண்டை நாட்டு யாத்திரையை மேற்கொள்ள மயிலாப்பூர் வர அந்த குடத்தை உள்ள கொண்டாடக்கூடாது. ஏனென்றாலும் எலும்பு குடத்தை போய் கோயிலுக்குள்ள கொண்டு வரலாமா, வரக்கூடாது. ஆதலால் ஞானசம்பந்த பெருமான் வளமாக வருகின்ற பொழுது அந்த கோயிலின் புறத்தே அந்த குடத்தை வைத்து இது அரியணியின் பெற்ற அணங்கி தங்களுக்காக வைத்திருந்தேன், இது அரவு தீண்டி திறந்து விட்டது, அந்த குடம் இது என்ன, அங்கிருந்தே பாடுகிறார் மற்றித்த புண்ணையங்கானல் என்ற அருமையான பாடலை பாடி அற்றித்தல் காணாதே போதியோ யமா சென்ற முறையில இதே நாள்ல அருமையா பங்குனி உத்தரத்துக்கு எப்படி எல்லாம் சமையல் பண்ணி எத்தனை அடியவருக்கு போட்டு ஒரு கோடி போட்டியம்மா, இது வேணுங்களா அது வேணுங்களா நீங்க வேணுங்களா நீ போட்டுங்களா ஜீனி போட்டுங்களா என்று கேட்டிய போட்டியம்மா. இப்ப அதே பங்குனி உத்தர வரும்போது நீ போவியா, போமாட்டம்மா என்று சொல்லி பெண் வளர்ந்தது. இதை விட செயற்கரிய செய்தல் என்னைக்கோ போன எலும்பு உடம்பு அருமையா ஒரு பெண் உடம்பாச்சு. அப்படி செயற்கரிய செய்தும் பாருங்க மறுநாள் எல்லா இடத்துலயும் டாம் டாம் போட்டு அந்த எலும்பி பெண் ஆக்கியவர் நல்லவா என்று தன்னை போட்டு இன்சியல் பண்ணி நல்ல ஞான சம்பந்தர் தீகாடினு போட்டுட்டாரா, கவிழாத பெருமையர் ஆகியே இப்படி வைத்துக் கொண்டு நிறைய போலாம் 63. ஆகவே இப்படி வாழ்ந்த பெரியவர்கள் நாம் இப்ப சொல்ல போகிற அடிவர்கள். அளவிலாத பெருமையர் ஆகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன். இப்ப அவருடைய பெருமையும் அளவற்றது, நாம் சொல்ல போறவருடைய அடிவர்களும் எண்ணற்றவர்கள். எண்ணற்றவருங்கிறீங்க 63 நாயன்மார் தானே அப்படின்னு நம்ம ரத்தனகிரியில கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்க. இப்பதான் பெரியவர் அவன் தொடங்கணும் வேணா கேட்பான், அவனுக்கு 63 இருக்குன்னு அதுவும் தெரியாது. பாத்துக்கலாம், 63 அடியோர்கள் தானே நீங்க அளவிலாத அடியாருங்கிறீங்க. 63 அடியோர் மட்டுமா இருக்கிறார், தொகையடியார்கள் 9 பேர், தில்லைவாழ் அந்தனர்தம் அடியாருக்கு அடியா 3000 பேர் அப்படின்னு கணக்கு சொன்னார். அதாவது ஒரு 3000 எல்லைக்கு உட்பட்டது, எஞ்சிய 8 தொகையடியாரும் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவங்க, பக்தராய் பணிவார்கள் எல்லாருக்கும் அடியில் எத்தனை பேரு, பரமனையே பாடுவார் எல்லாருக்கும் அடியேன் எத்தனை பேரு சொல்ல முடியாது, அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன் எத்தனை பேரு சொல்ல முடியாது. ஆகவேதான் அளவிலா அடியார் புகழ் கூறுகிறேன். எனவே பெருமையும் அளவற்றது, நான் சொல்லப்படுகின்ற என்னால் சொல்லப்படுகின்ற அடியருடைய எண்ணிக்கையும் அளவற்றது. அப்படிப்பட்ட நிலைமையில் நான் இதை கூறுகிறேன். ஆனால் எனக்கு என்ன தகுதி, ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எடுத்துக்கொண்ட பொருள் என்னவோ மிகப்பெரும் பொருள், ஆனா அதை எடுத்து சொல்ல நினைக்கின்ற அடியேனும் எனக்கு ஒன்னும் தகுதி இல்லாதா என்ன இருக்குன்னு. அளவு கூட உரைப்பரிதாயினும் அப்படிப்பட்ட எண்ணில்லாத எண்ணற்ற பெருமையுடைய அடிவருடைய பற்றி அவருடைய முழுமையாக அந்த அளவு கூட அந்த பெருமையெல்லாம் நிரம்ப சொல்ல முடியுமா? உரைப்பரிதாயினும் சொல்ல முடியாதுன்னு எனக்கு நிச்சயமா தெரியும் சுவாமி. ஆமா என்ன பண்றது, உரைப்பரிதாயினும் அளவில் ஆசை தூரப்பறைகுவேன். நான் இப்படி சொல்வதற்கு என்ன காரணம்னா, எனக்கு இருக்கிற புலமையோ எனக்கு இருக்கிற பக்தி மேம்பாடோ எனக்கு இருக்கிற பெரிய அளவற்ற ஆற்றலோ அன்று. ஆசை வெக்க மறியுமா? அந்த ஆசைதான், வேற ஒண்ணும் இல்லை. எங்கிட்ட இருக்கிற சொத்து என்னன்னா சொல்லணுங்கிற ஆசைதான், தவிர மற்ற ஆற்றலோ அறிவோ அன்று என்று சொன்ன. அப்ப இதா பேரக்க அளவில் ஆசை துறப்ப அடைகிறேன். அந்த ஆசைங்கிறது பின்னால பிடிச்சு கழுத்து பிடிச்சு உந்துதான், பாடுப்பா பெரிய புராணம், பாடு பெரிய புராணம் என்று சொல்லுகிறதாம். அதனால் நான் பாடுகிறேன், எனக்கு வேறு எந்த ஆற்றலும் இல்லை என்று ரொம்ப அருமையா இந்த பாட்டுல சொன்னார். அடுத்தது சொன்னார், அதுவும் அதே தான் இல்ல, அப்படி சொன்னது என்ன சரி, இப்படி சொன்னது எப்படி போன்றதுன்னர் ஒரு ஓமி வைத்து காட்ட போறார். தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் பொறுவரும் தீர்ப்புகள் உற்றேன். இப்போ தெரிவரும் பெருமையினர் முன்ன அளவற்ற பெருமையினர், இப்ப தெரிவரும் பெருமையினர் அவருடைய பெருமையை சொல்ல 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 அவர் நீ சொன்னதுல எத்தனை மணி சொன்னாரு, என்னமோ ஒரு 20 விழுக்காடு வந்திருக்குது, நீ 80 இருக்கு சார் பெருமை அவ்வளவு இருக்குங்களா? ஆமா இன்னொரு 10 நாள் சொன்ன, என்ன 30% வந்திருக்குன்னு 70 பேர் பாக்கி இருக்கு. ஆகவே சொல்ல சொல்ல அவருடைய பெருமை இவ்வளவுதான் என்று தெரிந்து முடிப்பதற்குரியதில்லை, இன்னும் தெரிந்து கொண்டே ஆராய்ந்து கொண்டே போகின்றது. அப்படிப்பட்ட தெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் ஒருவரும் தீர்ப்புகள் உற்றேன். ஒப்பற்ற பெருமையை நான் சொல்லுகிறேன். எது போல என்ன, எது போல பாவம், ஒரு ஓமி சொல்கிறார், முற்ற பெருகு தன்கடல் ஊற்றூன் பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேன். நம்ம இந்து மாசம் இருக்கு பாருங்க, ஆமா தெற்கு கன்னியாகுமரி இருக்கு, நம்ம கிட்டே வந்துருவோம் அல்லவா, தானே அங்க ஒரு பாருங்க, ஒரு சின்ன ஊற்று கடல் பக்கத்துல, கடல் பக்கத்துல இருக்கிற ஊற்று எப்படி இருக்கும், முறிக்கொண்டே இருக்கும். சொற்றனை தோறும் அணக்கேணி மாந்தருக்கு கட்டணை தோறும் அறிவு திருவள்ளுவர் போற போக்குல ஒரு ஊற்றையும் போட்டு வச்ச. தொட்டனை தோறும் மணக்கேணி தோண்ட 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 அந்த மணக்கேணி ஊறிக்கிட்டே இருக்கும். அது போல படிக்க 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 அறிவு வளரும். இதெல்லாம் பாருங்க சாதாரண மக்களுக்கும் தெரியும். இந்த உமையெல்லாம் யாருக்கு என்ன பெரிய பிஹெச்டிக்கு தானே சொன்னாரு, சின்ன ஆளு சாதாரண ஆளு தான் தெரியும் வச்சிருக்கு, என்ன பெரிய கஷ்டமா இருக்குது. பாவம் நல்ல கடற்கரையில ஆட்டக்கரையில் இருக்கிறவங்க சின்ன பொடியன் அதுதானே, என்ன பண்றீங்க தண்ணி நாங்க நோண்டுறோங்க, எதுக்குடா குளிக்கிறதுக்கு ஏன் நோண்டுறாரு, அட நீங்க நோண்ட நோண்டதாக தண்ணி வரும், எங்க நாங்க 4-5 பேர் இருக்கிறோம் குளிக்க போறோம் அதுக்காக நோண்டிட்டு இருக்கோம். பத்தியா நீங்க குளிச்சுட்டு இது மாதிரி நீங்க தினமும் பள்ளிக்கூடத்துக்கு போனாதான் படிக்க படிக்க அறிவு வரும். இங்க தோண்ட தோண்ட தண்ணி வந்தது இல்ல, ஆமா அது போல கொஞ்சமா படிக்க படிக்க தான் அறிவு வரும். பள்ளிக்கூடத்துக்கு போறீங்களா, எங்கெங்க போகணும் போக்கணும் அப்படி சொன்ன, இதை விட வேற எளிமையாத என்னதான் சொல்றது. ஆகவே அது போல அந்த ஊற்று இருக்குதே, அந்த கடற்கரைக்கு அண்மையில் இருக்கிற ஊற்று, அது நல்லா அது பாட்டு தண்ணி பெருகிட்டீர் இல்ல, நீங்க கவுடா கொடுக்காவிட்டாலும் இது கொடுக்காவிட்டாலும் நீங்க வேணா நம்ம காவிரியில தண்ணி குறையலாம், அல்லது நம்ம வந்து மற்ற நதிகள்ல பெண்ணையாற்றுல தண்ணி குறையலாம், கடல் எப்படி தண்ணி இருக்கும், அதனால பக்கத்துல இருக்கிற ஊற்று அந்த ஊற்றுல தண்ணி ஓடுறது அப்படி பெருகிட்டே வருது. நீங்க திருச்செந்தூர்ல முள்ள முள்ள அந்த நாளிக்கிணறு ஊர்லயா, அது மாதிரி அந்த ஊற்று, அத வந்து ஒரு நாய் அங்கிருந்து வந்தது, இந்த ஊற்று தண்ணியை பார்த்துட்டு இந்த ஊற்று தண்ணியை இந்த ஒரு நாய் ஒரு 5 மணித்துளிகள்ல எல்லாத்தையும் வத்த வைப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். எல்லாரும் பகதர் என்ன பண்ணுவாங்க, கொல்லுன்னு சிரிச்சாங்க. துகுளி நாய்ப்பா, வெறும் தண்ணியவே ஒண்ணு செய்ய முடியாது, அதுவும் கடல் பக்கத்துல இருக்கிறது, அதுவும் கடலை அல்ல கடல் பக்கத்துல இருக்கிற ஊற்றை செய்யுது, அதுல இது ஒரு நாய், இந்த நாய்க்கு இருக்கிற என்ன புத்தின்னா, அது வந்து வாயை வந்து இப்ப மாடு மாடு மாதிரி ஆடு மாதிரி வாயை வச்சு குடிக்காது, நக்கித்தான் குடிக்கணும், அது தலை எடுத்தது நக்கி குடிக்கணும், அதனால வாய் வச்சு கூட குடிக்க முடியாது. இந்த நக்கி குடிக்கிற நாய் இந்த ஊற்றை, அதுவும் கடல் பக்கத்தில் இருக்கிற ஊற்றை நான் இது பறிவிடுவேன் என்று சொன்ன எவ்வளவு இழிவும் அல்ல தவறுமோ அது போலத்தான். அளவிலா அடியார் பெருமையை இந்த கேவலம் சேக்கலாராகிய நான் சொல்ல முற்படுவது என்ற பாவம். இந்த நாய் இவருக்கு ஞாபகம் வந்தது, ஏன்னா திருவாசகத்துல எத்தனை இடங்கள்ல நாய் வருது, நாயில் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனி என்று சொன்னார். நாயில் கடையாம் நாயேனை நயந்து நீயே ஆட்கொண்டாய் என்றெல்லாம் சொல்றாரு. நாயினுக்கு தவிசிட்டு நாயினேற்கே என்றார் வேண்டியங்கள சொன்னார். அதனால் அந்த முன்னோர் மரபு சென்றதுனாலே இவருக்கு திடீர்னு எது ஞாபகத்து வந்தது, நாய் வந்தது. ஆதலால் இப்படி சொன்னார். பெரிவரும் பெருமை திரு தொண்டர்தம் ஒருவரும் சீர்புகலுற்றேன். எது போல இருக்கிறது? முற்ற பெருகு தன்கடல் ஊற்றூன் பெருநசை. நல்ல பெருங்கடல், திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நெடுங்கடல். அந்த நெடுங்கடல் அருகே இருக்கிற ஒரு ஊற்றுல தண்ணீர் வந்து கொண்டிருக்கு. அதை பார்த்து ஒரு நாய், பெருநசை ஒரு சுனங்கனை ஒக்கும் தகைமையேன். ஒரு நாய்க்கு எப்படி இருக்குமோ அது போன்றது என்னுடைய புத்தியுமே. சம்பர் பெருமான் அவர் என்ன, பூனையை எடுத்துக்கிட்டார். அவர் பூனையை எடுத்துக்கிட்டார், இவர் நாய் எடுத்து ரெண்டு நிக்க குடிக்கிறது. ஆனா அங்கே என்னன்னாரு, ராமனுடைய பார்க்கடலையினர் ராமகாதை என்று சொல்கின்ற பெரிய பார்க்கடலை ஒரு பூசை, பூசைனா பூனை, முற்றவும் நக்குபு துக்கு என ஒரு பெரிய பார்க்கடலை ஒரு பூனை, இத முழுமையாக அல்ல நக்குபு புக்கன நான் நக்கியே குடித்து விடுவேன் என்று சொன்னால் எப்படியோ அது போலத்தான் ராமகாதையை நான் விரித்துரைக்கு மேற்கொண்டது. அவர் பூனை எடுத்தார், இவர் நாய் எடுத்தார், அங்க பார்க்கிறத எடுத்தார். ஏன்னா ராமகாதை ரொம்ப சுவையானது என்று. இவர் வந்து கடல் எடுத்துக்கொள்ளல, உப்பு தண்ணி இல்ல, அது ஊற்று எடுத்துக்கிட்ட, ஊற்று எடுத்துக்கிட்ட. கடல் நறுவும் ஆகாது, அங்கே ஊற்றும் தாம் நன்மல. இங்க பெரிய செல்வந்தனா இருந்து ஒருத்தன் கொடுக்காம இருப்பான், சாதாரண ஆளா இருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருப்பான். இதுல நெடுங்கடலாக இருக்கிற தண்ணி பயன்படப்படாது, பகுதி இருக்கிற ஊற்று அருமையா பயன்படும். அந்த ஊற்று எடுத்துக்கொண்டு ரெண்டு பேருமே ஒருவர் பூனையும் ஒருவர் நாயுமாக எடுத்துக்கொண்டு அவரும் தன்னுடைய ராமகாதை பாடுவதற்கு எனக்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னார், இவரும் தமக்கு அடியார் போல் கூறுவதற்கு ஆற்றல் இல்லை என்று சொன்னார். இப்படி எல்லாம் பெரியவர்கள் சொன்னார்கள். சரி, உடனே ஒருத்தன் கேட்டான், அப்போ இந்த அளவிலா அடியார் போல் கூறுவதற்கு உங்களுக்கு ஒரு சிறு தகுதியும் இல்லை அப்படித்தானே? ஆமாமா, அது சத்தியம், அவ்வளவு தகுதியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப நல்லா தெரிஞ்ச செய்தியை போய் ஏன் நீங்க மேற்கொள்றீங்க, விட்டுறது அப்படின்னு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லல, விட்டுறது அப்படின்னா விட்டுடுமே, ஆனாலும் விட முடியல. ஏன் என்றார், ஒரு பெரியவர் கொஞ்சம் எனக்கு ஒரு சிறு ஒரு விளக்கை காமிச்சார், அந்த விளக்கு எனக்கு ஏற்கனவே இருந்த ஆசைக்கு மேலும் துணையாகின்றது. அது என்னது? செப்பலுற்ற பொருளின் திறப்பினால் அப்பொருட்கூரை அவரும் கொள்வரால். ஒரு நம்பிக்கை என்னைக்குமே ஒன்று சொல்லுவாங்க, அது அது வேற விதமா இருக்கும். இவன சொல்லல, நீங்க பாலை பாக்காட்டியும் பால் சட்டியை பார்க்கணும்னு ஒரு பழைய பழமொழி, பழைய பழமொழி அது. இப்ப எல்லாம் பால் வந்து சட்டியில காய்ச்சல் பழக்கமே இல்லை, அதனால அந்த ஓமையை அனுப்பிட்டு தகுதி இல்லாத போச்சு. இப்ப இந்த ஓமையை சொன்னா விளங்காது. பாலை பாக்காட்டியும் பால் சுட்டி, அது என்னது பால் சுட்டிங்க நீங்க? பால் காய்ச்சறது, பால் போய் சட்டியில காய்ச்சுவாங்களா, என்னையா நீ கீமுவா இருக்கு அப்படின்னு அப்படி போடும். அதனால இப்ப அது போயிட்டு. அது போல இங்க நான் பேசுவது உண்மையா எனக்கு தகுதி இல்லை, நான் ஒரு நாய் தான். ஆனாலும் கூட பேசப்படுகின்ற பொருள் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அளவிலா அடியார் பெரும்புகள் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் புகழ். ஆதலால் கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருக்குறள் படிச்சவங்க, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. இது மாதிரிலாம் வேற சொன்னது நாடியே கிடையாது திருவள்ளுவர் தவிர. அறிவுன்னா போய் விழப்பா அப்படின்னு. சாரி, இவங்க போய் என்ன சார் சொன்னோட போறாங்க, சுண்டை கேப்பேன். யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்ன? இது என்ன சார் முன்னியும் மின்னியும் வளர்றான் தாழ்னர், முன்னியும் மின்னியும் வளர்ன என்ன? அட, செய்தி கிடைச்சா சார் தான். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ரெண்டு, அதுல ரெண்டு அருமையான அமைப்பு அல்லவா. சொல்லுகிறவரை பொறுத்து மட்டும் அறிவில்லை, சொல்லப்படுகிற பொருளை பொறுத்து இருக்கிறது. சொல்லப்படுகின்ற முறையை மட்டும் கருத்தா கொள்ள வேண்டாம், எப்படி முன்ன பண்ண சொன்னாலும் சரி, செய்தி வந்தா சார் தான். எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது என்றல்லவா சொன்னார் திருவள்ளுவர். ஆகவே இந்த திருக்குறள் படித்தவர்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க, உலகத்தில் ஆங்காங்கு இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சரி சொன்னது ஒரு சாதாரண கேட்கிறார் தான், இருந்தாலும் சொல்லப்பட்ட பொருள் தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று சொல்லி இந்த பொருளை நோக்கி எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை தான் எனக்கு, நான் சொல்ல துணிந்தேன். இந்த நம்பிக்கை வரவே திருக்குறள் ரெண்டு திருக்குறள் இல்ல நிச்சயமா சொல்ல மாட்டேன். எத்தன்மை தாயினும் அல்லது யார் யார் வாய் கேட்கும் என்று சொன்னாரே, அந்த குரல் தான் எனக்கு வாய்ப்பாயிற்று. செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கூரை யாவரும் கொள்வரால் இப்பொருட்கு என் உரை சிறிதாயினும் மெய்ப்பொருள் கூறியார் கொள்வர் மேன்மையால் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லுகின்ற பக்குமுடையவர்கள் நிச்சயமா நான் எப்படி சொன்னாலும் சொல்ல தவறியதில் பல கருத்துக்கள் முரண்பாடு இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி அன்றுதான் நம்பிக்கை ஆயிட்டு. இது மூன்றும் அவையடக்கம். இனிமே சொல்லுவது, நேய இவ்வூரை கொண்டு விரும்புமாம் சேயவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் நீடுழிப்பார் ஆய சீரான பாயன் அரசவை. இது யார் கேட்டாரு கேட்டா, எங்களுடைய சோழ பெருமகன் அவனுடைய அரசவை இருக்கே, அந்த அரசவையில அதிகாரத்தில் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல, நல்ல அறிவிலும் சிறந்தவர்கள், நல்ல பக்தியிலும் சிறந்தவர்கள். எனவே அந்த அவை இந்த பொருளை கேட்டு மகிழும் என்று தான் கேட்கின்ற அவை அரசவை என்பதை சொல்லி அந்த கேட்போரையும் சொன்னார். இனி இந்த நூல் பெயர் சொல்ற, இதுக்கு என்ன பெயர் இந்த நூலுக்கு? இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னாள் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புற இருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். இந்த நூலுக்கு பெயர் செய்கிறாரே இட்டது திருத்தொண்டர் புராணம் என்று. திருத்தொண்டர் புராணம், இந்த நூல் பெயர் திருத்தொண்டர் புராணம் என்று சொன்ன மட்டுமோடு இல்லாமல் இது எந்த பயனை தரவல்லது என்பதை சொன்னார். சேர்த்துனர் என்ன, எல்லாரும் விளங்குற மாதிரி, எல்லாரும் நினைக்கிறேன் எல்லாரும் விளங்குற மாதிரி. தம்பி, இந்த உலகத்துல ரெண்டு விதமான இருள் இருக்கு தெரியுமா? ரெண்டு விதமான இருள் இருக்கு தெரியுமா? ஒரு இருள் தெரியுங்க, இந்த இப்ப வருது வந்துகிட்டு இருக்கு அந்த இருள், சாயந்தரம் 6:30 மணில இருந்து நாளை காலைல வரைக்கும் இருக்கிற இருள். சரி, இன்னொரு இருள் இருக்கு தெரியுமா? என்னது அப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லைங்க, நீ ஏன் இப்ப இந்த மாதிரி பெரிய இதுல வந்துதுன்னா அரசு கட்சியெல்லாம் நின்று ஒரு பெரிய நீ எம்எல்ஏ எல்லாம் ஆகக்கூடாது, அதெல்லாம் நம்மால நடக்குதுங்களா? நமக்கு என்னங்க தெரியும்? ஒண்ணும் தெரியாது. பின்ன போனவங்க எல்லாம் அவங்க எல்லாம் நாலு படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க, அதனால போனாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஏன் உனக்கு நெஞ்சு இருக்குது, அவங்க நெஞ்சு இருக்குது, அவங்க நெஞ்சு ஆகுங்களா? என் நெஞ்சில எல்லாம் ஒண்ணுமே தெரியாது, வெறும் இருட்டா இருக்குதுங்க. அவருங்க நெஞ்சில் நல்லா ஒளியா இருக்குங்க. அப்ப ஓ நெஞ்சு எப்படி இருக்குது? இருட்டா இருக்குது, நல்லது கெட்டது தெரியாது, நாலு படிக்கவும் இல்லை, உலகமும் தெரியாது, நான் போய் அங்க உட்கார்ந்து என்ன பண்ண போறேனுங்க? அப்போ இருள ரெண்டு இருக்கு, ஒண்ணு என்னது வெளியே காணுகிற இருள், இன்னொன்று அவரது உள்ளத்துல இருக்கிற இருள். ஆமா, இந்த வெளியே காணுகிற இருளுக்கு என்ன இருக்கு? அருமையா அந்த மின் விளக்கெல்லாம் போட்டேன், இயற்கை ரொம்ப அருமையா, நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு மேல சந்திரனோ மற்ற விண்மீன்கள் எல்லாம் தோன்றும், இயல்பாகவும் கொஞ்சம் வெளிச்சுங்க. ஆனால் இந்த உள்ளே இருக்கிற இருளை நீக்குவதற்கு எந்த லைட் போட முடியும்? எத்தனை வாழ்த்து போடுறது? போற்றும் நடக்குமா? முடியாதுனர். அந்த உள்ளத்துல இருக்கிற இருளை நீக்குவதற்காகத்தான் இந்த திருத்தொண்ட புராணத்தை செய்தேன். இங்கு இதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கி இருள் இரண்டில். இந்த உலகத்திலே இருளானது ரெண்டு விதமா இருக்கு, அதுல ஒரு இருளை நீக்குவதற்கு பொங்கிய இருளை ஏனை. இந்த பொங்கி உலகத்தில் இருக்கிற இருளை எப்படி அந்த கதிரவன் போய் எப்படி நீக்கி சூரியன் நீக்கி விடுறான், அது போல மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை. ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆன்மாக்கள் உள்ளத்திலே அது மாதிரி பொங்கி இருக்கின்ற அந்த இருள் இருக்குதே, அறியாமை என்ற ஒன்று. அந்த அறியாமை என்ற ஒன்றை அது எப்படி சூரியனோ அது போல செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பாம். அதற்காக செய்தேன். அப்ப இந்த பாட்டுல இரண்டு செய்தி, ஒன்று இந்த நூலின் பெயர் திருத்தொண்டர் புராணம், இன்னொன்று குறையுருளை நீக்க சூரியன் இருப்பது போல உலகத்தில் இருக்கிற மக்களுடைய அகையுருளை நீக்குவதற்கு இந்த திருத்தொண்டர் புராணம் சொல்லப்படும் என்று. இப்படியாக இதுதான் அவையடக்கம், அதனை சேர்ந்திருக்கிற பகுதி. எனவே அவையடக்கத்திற்காக ஒரு மூன்று பாடல் கூறி அடுத்து இந்த செய்தியை ஏற்கின்ற அவை எங்களுடைய சோழனுடைய அவை என்று சொல்லி இதனுடைய பெயர் திருத்தொண்டர் புராணம் என்றும் சொல்லி ஏறத்தால் அந்த பாயிரம் என்ற கருத்தை முடித்தார். இந்த பாயிரம் பாயிரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ரெண்டே ரெண்டு செய்தி இருக்கணும். ஒரு செய்தி இறைவணக்கம் இருக்கணும், இன்னொரு செய்தி நான் எதை சொல்ல போகிறேன் என்று இருக்க வேணும். இருந்தா அதுக்கு பாயிரம்னு பேர். இதெல்லாம் சூத்திரம் பாடி வச்சிருக்காங்க. தெய்வ வணக்கம் செய்யப்படுபவர்களும் எய்தவரப்பு தச்சிறப்பாகும், ஒரு சூத்திரமே இருக்கு. தெய்வ வணக்கம் சொல்லி தான் சொல்லப்படுகிற பொருளின்னு சொன்னா அதுக்கு பாயிரம்னு பேர், முன்னுரையும் பேர். பாயிரம்னா முன்னுரையும் அர்த்தம். இங்க தெய்வ வணக்கம் சொல்லப்பட்டிருக்கு, உலகளாமனந்தோதற்கரியவன் எடுக்குமா கதை இந்த சொல்லப்பட்டிருக்கு. செய்யப்படு பொருள் என்ன? பெரியபிராணம். என்ன பயன் தருங்கிற சொல்லியிருக்கார், அகவிரலை நீக்கும் என்று. எனவே பாயிரம், இந்த பகுதி பாயிரப்பகுதி முன்னுரை போல.